வணக்கம் நேர்களே, கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிறைய புத்தகங்கள் வெளிவந்துட்டு இருக்கு, நிறைய துறை சார்ந்த நிறைய அறிவு பெட்டகங்கள் இப்ப நமக்கு முன்னாடி அவைலபிளா இருக்கு. ஆனா எல்லா விஷயங்களையும் நாமே சொந்தமா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நிச்சயமாகவே இயலாத காரியம் தான். அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கிழக்கு பதிப்பகம் உங்களுக்கு வார வாரம் வழங்கிக்கிட்டு இருக்கு. கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி இந்த வாரம் நம்ம வித்தியாசமான ஒரு நபரை சந்திக்க போறோம், லிவிங் ஸ்மைல் வித்யா. ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்தவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஆணாக பிறந்து ஆனால் மனதளவில பெண்ணாக உணர்ந்து அதை உலகத்துக்கு பறைசாற்றிக்கணும், ஒரு பெண்ணாக தான் வாழ விரும்பணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் எத்தனையோ முட்டுக்கட்டைகளை தாண்டி தன்னை ஒரு திருநங்கையா இன்னைக்கு உலகத்துக்கு அறிவிச்சிட்டு இருக்கிற லிவிங் ஸ்மைல் வித்யாவோட தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ரொம்ப அபூர்வமான தருணங்கள், ரொம்ப அபாயகரமான காலகட்டங்கள், ரொம்ப ஒரு தைரியத்துக்கு சவால் விடக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க இன்னைக்கு ஒரு திருநங்கை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியோட தன்னை அறிவிச்சிட்டு இருக்காங்க இந்த உலகத்துக்கு. அதை ரொம்ப அழகான ஒரு பதிவாகவும் பதிவு பண்ணிருக்காங்க. நான் வித்யா அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராபி, அதாவது இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் சுயசரிதைகள், நீங்க எத்தனையோ வகையான சுயசரிதைகள் பார்த்திருக்கலாம், ஆனால் திருநங்கையினுடைய வாழ்க்கை சார்ந்து எழுதப்பட்ட முதல் சுயசரிதை அப்படின்னு இந்த புத்தகத்தை நம்ம சொல்லலாம். கிழக்கு பதிப்பகம் இதை வெளியிட்டு இருக்காங்க. அதுல தன்னுடைய வாழ்க்கை அனுபவம், பிறந்ததுல இருந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை வரைக்கும் அவங்க ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவான ஒரு நீரோட்டமான நடையில விவரிச்சிருக்காங்க. நீங்க படிச்சீங்கன்னா உண்மையாவே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அதாவது எப்படி இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தாண்டி வர முடியும் அப்படிங்கறது உங்க மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும். இப்ப நம்ம லிவிங் ஸ்மைல் வித்யாவோட பேசலாம். வணக்கம் வித்யா.
வணக்கம்.
உங்க வித்யான்னு கூப்பிடுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு.
Thank you.
லிவிங் ஸ்மைல் வித்யா, இந்த பேர் எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
அதாவது சின்ன வயசுல இருந்தே நான் வந்து பிறப்பால் ஆண் அப்படின்ற அடையாளத்தில் இருந்தனால என்னால் வந்து ஒரு பெண்ணை நான் உணர்ந்தாலும் அந்த பெண்ணுக்குரிய சந்தோஷத்தோட பெண்ணுக்குரிய அந்த விளையாட்டு அந்த இளம் பருவத்தில் நான் எப்பவுமே சந்தோஷமா இல்லை. டீனேஜ்லேயுமே கூட நான் அந்த குழப்பம், மற்றவங்களோட அந்த மற்றவங்களால எனக்கு ஏற்பட்ட உளவியல் சிக்கல் இதனாலேயே வந்ததுனால அந்த ஒரு 20-21 வயசு வரைக்கும் நான் வந்து மனதளவில் ஒரு ரிலாக்ஸாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்காக ஒரு நிலையை அடைந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேலாவது என் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை மீன்
வெளிப்படையாக மறைக்காம சொல்லிருக்க. எப்படி இதுக்கான உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சது?
நீங்க சொன்ன மாதிரி அந்த லிவிங் ஸ்மைல் என்னோட அந்த பிளாக் ஸ்பாட் அந்த வலைப்பு வந்து பார்த்துட்டு தான் கிழக்குல இருந்து என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் பாராகவன் சார் என்ன கூப்பிட்டு இருந்து நீங்க இணையத்துல எழுதுறது வந்து அதற்குள்ள ஒரு வட்டத்தோட முடிஞ்சிரும், இணைய வாசிப்பாளர் மட்டும் முடிஞ்சிரும், அதனால நீ வந்து ஒரு புத்தகம் எழுதலாமே அப்படின்னு சொன்னாங்க. முத நான் தயங்கினேனா, நான் அந்த ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது அதுவும் ஆட்டோபயோகிரி எழுதுறதுக்கு எழுதுற அளவுக்கு எனக்கு பெரிய இன்னும் வயசும் வந்தல, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கல அப்படின்னு சொன்னேன். பட் இல்ல, உன்னோட விஷயங்கள் வந்து ஒரு திருநங்கைக்குரிய விஷயமா உன்னோட இதை நீ பிரசன்ட் பண்ணணும், அதுக்கான ஒரு பதிவு கண்டிப்பா தேவை, அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு என்னை என்கரேஜ் பண்ணாரு. பிளஸ் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட், தைரியமும், நீ எழுத முடியும், உனக்கு அந்த இது இருக்கு, நீ எழுதலாம்னு சொல்லி எனக்கு தைரியமும் கொடுத்து சப்போர்ட்டும் பண்ணாரு.
ஆங்கிலம் மலையாளம் இதோட கன்னடத்திலயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? ஓரளவுக்கு நீங்க சவுத் சைட் பாத்தீங்கன்னா பரவலாவே இந்த புத்தகம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை பத்தி ஃபீட்பேக் உங்களுக்கு நிறைய வந்திருக்குமே வித்யா.
கண்டிப்பா கண்டிப்பா. முத வெறும் இணையம், சொன்ன மாதிரி வெறும் இணையம் சார்ந்து மட்டுமே எனக்கு தெரிஞ்சிருந்தவங்க எல்லாருக்குமே இந்த புக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பரவலா வெகுஜனத்துல, அதாவது கமர்ஷியல், எல்லாருக்குமே கூட இந்த புத்தகத்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. எங்கேயாவது நான் போகும்போது கூட நீங்க நான் வித்யா எழுதின வித்யா தானே நீங்க எல்லாம் கேக்குறாங்க. எனக்குன்னு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில திருநங்கைகளே இந்த புக்கை படிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையில இது நிறைய விதத்துல உதவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு திருநங்கை வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்க திருநங்கைன்னு தெரியாது, அவங்க வாடகை இந்த வீட்டுல, ஒரு கட்டத்துல அவங்க திருநங்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுவாரோ அவங்க பயந்துட்டு இருக்கும்போது அவங்க ஹவுஸ் ஓனரே சொன்னாங்க, நீ பயப்பட வேண்டாமா, நான் கூட லிவிங் ஸ்மெல் வித்யான்னு ஒருத்தவங்க உங்களை மாதிரி இருக்கவங்க புத்தகம் எழுதிருக்காங்களே அவங்க சுயசரிதை படிச்சிருக்கேன், அதனால எனக்கு உன்னோட பிரச்சனை புரியும், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இவங்க பயந்துட்டு இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்.
நேர்களே, இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம திருநங்கையாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற லிவிங் ஸ்மைல் வித்யாவோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். வித்யா, நீங்க வந்து உங்களுடைய பூர்வாசிரம பெயர் வந்து சரவணன் இல்லையா? ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு தவம் கிடந்து உங்க அப்பா அம்மா பெத்து ரொம்ப அன்போடையும் ரொம்ப அப்படியே அதாவது ஒரு ஆணை பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரியான விஷயங்களோட தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க. உங்க பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நான் பிறந்து வளர்ந்தது திருச்சி மாவட்டத்துல புத்தூன்ற பகுதியில. எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எனக்கு சித்தி இருக்காங்க, அவங்க நல்லா அம்மா மாதிரி தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் எங்க அப்பா, எங்க அப்பா பத்தி இந்த புக்ல எழுதியிருக்கேன். ரொம்ப பாசமானவர், அதே சமயம் ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு கண்டிப்பானவரும் கூட. அப்புறம் எனக்கு எங்க அம்மா இல்லாத அந்த குறையினாலேயே எங்க அக்கா ரெண்டு பேருமே வந்து அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி இருந்து என்ன ரொம்ப பாசமா தான் பாத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு அப்ப சொல்லப்போ எனக்கு மூணு அம்மா, சித்தியும் எங்க ரெண்டு அக்காவும் சேர்த்து. அப்புறம் எனக்கு ஒரு தங்க. நான் இருந்த வரைக்கும் தான் நான் கடைக்குட்டியா இருந்தேன். அப்ப என் தங்க வந்ததுக்கு அப்புறம் அவ கடைக்குட்டி ஆயிட்டான். ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ரொம்ப செல்லமா வளர்த்தோம். ஸோ இதுதான் எங்க குடும்பத்தோட இது. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி திருநங்கைன்றதை கேட்டு எங்க குடும்பமே அதிர்ச்சியில, என்ன நம்ம சரவணனா இப்படி எப்படி ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளையாச்சு, ரொம்ப பொறுப்பான பிள்ளையாச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களால தாங்க முடியல. அதுலயும் எங்க அப்பாவால, எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை என்னால விவரிக்க முடியாது. புக்ல எழுதும் போதே நான் அழுதுகிட்டே தான் எழுதினேன். ஸோ என்னால அதை திரும்ப சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் மென்டலிஸ்ட் இதாயிட்டாங்கன்னா கூட இன்ன வரைக்கும் அது ஒரு ஒரு முள்ளு குத்துன மாதிரியே தான் அவங்களுக்கு என்ன இருக்குது. அது இன்னும் இன்னும் நாள் எடுக்கும். அவங்க என்ன முழுமையா ஏத்துக்கிட்ட ஜீரணம் ஆகுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் எடுக்கும்.
இந்த மாதிரி சூழல்ல எப்படி நீங்க வந்து அந்த ஃபீலிங் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க வித்யா? அதாவது நீங்க வந்து வெளியில ஒரு ஆணா தான் அறியப்பட்டிருக்கீங்க. உங்க வீடும் வந்து அது அவ்வளவு உயர்வா உங்களை நடத்தி இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள இருந்த அந்த பெண் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க எப்படி காமிச்சுக்கிட்டீங்க? அப்போ வீட்டுல எப்படி பதிவு பண்ணிட்டீங்க?
அதாவது சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே இல்லன்ற பட்சத்துல நான் வீட்டுக்குள்ள வந்து கதவு எல்லாம், கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு கண்ணுக்கு மை போட்டுக்கிறது, வெறும் என் தேங்காய் நெடுத்தடி உதட்டில தேச்சிட்டு அது ஒரு மாதிரி மினுக்குள்ளி, அது ஒரு மாதிரி அழகா லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது. அப்புறம் அக்காவோட ட்ரெஸ்ஸுங்க, அந்த மீடியா அதெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி ஆடிட்டே இருப்பேன். ஆனா அது யாராவது
தீபாவளிக்கு முடி வாங்கி தர சொன்னதா கேட்டு உங்க அப்பா அடிச்சதா கூட அதுல எழுதிருக்கீங்க.
ஆமா, அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்து ஆரம்பத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கூட சில சமயம் யாராவது பார்த்தாங்கன்னா வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாரும் ஒன்றும் சொல்ல, ஆனால் அடிக்கடி இந்த மாதிரிலாம் ஆகும்போது கிண்டல் பண்ணவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சுன்னா, ஒரு விஷயம் தெளிவாக பண்ணுச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணாக்கா நம்மளை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, இது ஏதோ தப்புன்னு நினைக்கிறாங்க, அல்லது நமக்கே தப்பா அப்படின்ற குழப்பம் இருந்தனால யாருமே இல்லவே இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வந்து கதவை சத்தி இதெல்லாம் இது பண்ணுவேன். பட் மற்ற டயத்துல வந்து ஒரு மாதிரி பாய் மாதிரி நடிக்கும். அதாவது இப்போ இதெல்லாம் சின்ன வயசுல, ஒரு 12-13 வயசுல காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூட பண்ண முடியாது, ரொம்ப
இறுக்கமா இருக்கும். அது இவ்வளவு இருந்தாலும் உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பாசமான ஒரு சூழல் தான் அமைஞ்சிருந்திருக்குங்க வித்யா. ஆனால் இவ்வளவு மீறி, அதாவது நீங்க வந்து எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, வீடும் உங்களுக்கு அதுக்கு ஒத்துழைப்பா இருந்திருக்கு. ஆனா வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்து? ஏன்னா நிறைய திருநங்கைகள் ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு போயிடுதான் முடிவு பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட விட பாதுகாப்பான இடம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். எப்படி அந்த மாதிரியான ஒரு வேகம் உங்களுக்கு வந்தது, சரி இதெல்லாம் பிச்சுட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி?
அதான் வந்து இப்ப எம்ஏ படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணி யாருக்கும் காட்டிக்காம எந்த சிரமமும் இல்லாம தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஆக்சுவலா பிஎஸ்டி படிச்சுட்டு தான் போகணும், இந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன். பிஎஸ்டி படிச்சு அப்ளை எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா என்னால அது முடியல. எனக்குள்ள நடந்த அந்த போராட்டத்துல இருந்து என்னால அதை ஜெயிக்க முடியல. அதுக்காக நான் வீட்டுல வந்து எங்க அப்பா மட்டும் போய் என்ன எவ்வளவு ஆசையா பையன் நினைச்சு நான் வந்து ஒரு பெரிய லெவல வந்து அவங்களை வந்து தூக்கி நிறுத்த போறேன்னு நினைச்சு அவங்கள்ட்ட போய் எப்படி நான் சொல்றது? நான் ஆக்சுவலா நான் போகும்போது கூட நான் இப்படி திருநங்கைன்னு சொல்லிட்டு கூட போகல. ஆக்சுவலா வீட்டு விட்டு போகும்போது நான் வந்து வெளியே வந்து மெட்ராஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் வந்து வேலை செய்ய போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் போனேன். அங்க போயிட்டு கூட அப்புறம் அங்க போயிட்டு பூனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணல. அப்பெல்லாம் எங்க வீட்டுல போன் அதெல்லாம் கிடையாது. சோ அவங்க என்ன பத்தி என்ன போன பையன் என்ன ஆனா ஏதானான்னு சொல்லி எங்கெங்கயோ தேடி அப்புறம் மூணு அம்சம் சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசி அப்புறம் நான் ஆக்சுவலா போகும்போது அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து எங்கள் அக்கா அப்பாலாம் கெஞ்சுறத அந்த அந்த இதை தாங்கிக்க முடியாமல் மனசு கேட்காம அவர் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சரவணா வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் நினச்சி கவலைப்படுறது நம்மளாம் நேரில் போய் சொல்லலான்னு, அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட போய் நேரில் நின்று நான் இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் அதை ஏற்றுக்குதான் ஆகணும் வேறு வரையில் இல்லை இப்போ கூனோ குருடாவோ இல்லை இந்த சுனாமி நான் இறந்துருந்தாலோ இல்லை ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல அம்மா மாதிரி நடந்தாலும் என்ன பண்ணியிருப்பீங்க, அட்லீஸ்ட் அந்த மாதிரி இல்லாமல் நான் உயிரோட தான் இருக்கிறேனே, ஒரு நொண்டியாவோ இல்லாமல் இருந்துக்கல, நான் எப்படினாலும் தன்மனத்தோட வாழ்வேன், உங்களுக்கு வந்து என்னால் எந்த அசிங்கமும் ஏற்படாமல் நான் கண்டிப்பாக இருப்பேன்னு கொடுத்து ஒரு உறுதி கொடுத்து தான் வந்தேன். பட் அது
சொல்லி வெளியே வர முடியும்,
அவங்களால அது இன்னும் ஜீரணிச்சிக்க முடியல.
ஆட்டோபயோகிராஃபி வரிசையிலேயே ரொம்ப வித்தியாசமா தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கக்கூடிய நான் வித்யா அப்படிங்கிற கழக பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வித்யாவுடைய குரலிலே நம்ம இப்ப கேட்கலாம்.
ரேடியோவில் அந்த பாடல் ஒலிக்க மஞ்சு அக்காவின் பாவடை ஒன்றை அணிந்து கொண்டு சந்தோஷமாக நான் ஆடிக்கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு வயது 6 அல்லது 7. பாடலின் பொருள் முழுதாக புரியாவிட்டாலும் அதில் தொனித்த குலைவும் தோரணையும் மிகவும் பிடித்திருந்தது. அது ஆட்டுமந்தை திருவிழில் எங்கள் பாட்டி வீடு. என் 2 சித்தப்பாக்களும் 2 அத்தைகளும் அந்த வீட்டில்தான் பாட்டியுடன் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் எங்காவது வெளியே போகும் வேளையில் நான் உள்ளே போய்விடுவேன். யாரும் இல்லாத வீட்டுக்குள் கதவை அடைத்து கொண்டு எனக்கு பிடித்தமான பெண் உடைகளை அணிந்து ஆடி பாடுவது அந்த வயதில் எனக்கு கொள்ளை இஷ்டம். நடனம் ஆடுவது ஒரு சந்தோஷம் என்றால் ஆடும்போது 2 கைகளையும் அகலமாக நீட்டிக்கொண்டு வேகமாக சுழன்று சுழன்று சுற்றியபடியே சடார் என்று உட்கார்வது அதைவிட பெரிய சந்தோஷம். அவ்வாறு உட்காரும்போது நீளமான அப்பாவடை சுற்றிலும் அழகாக தாமரை போல் விரிந்திருக்க அத்தாமரையின் மீது நான் அமர்ந்திருப்பதை போன்ற கற்பனையில் என் முகம் சிவக்கும். அன்றைக்கும் அப்படித்தான் சுற்றி சுழன்றி ஆடிக்கொண்டிருந்தேன். என்னை மறந்த ஆட்டம் அது. வெளியே போயிருந்த என் பாட்டி சடார் என்று உள்ளே வந்து விட்டாள். அட பாவி, என்னடா இதுக்கு இருக்குத்தனோ, இங்கே பாருங்கடி இவன் அடிக்கிற கூத்த என்று பக்கத்தில் யாரையோ உறக்க கூப்பிட்டாள். பாட்டிக்கு நான் ஏதோ பாவடை கட்டிக்கொண்டு கிண்டல் செய்வதாக நினைப்பு போலும். அவளுக்கு எங்கே தெரியும், நாங்கள் வசித்த பூபேஷ் குப்தா நகரில் மின்சார வசதி கிடையாது, டிவியும் கிடையாது. ஆனால் அந்த தெருவில் எல்லோர் வீட்டிலும் நீக்கமர நேர்ந்தது ரேடியோ மட்டும்தான். அப்பா நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரேன்ப்பா. எப்போதாவது அவர் நல்ல மூடியில் இருப்பதாக தெரிந்தால் தயங்கி தயங்கி கேட்பேன், சரி 1/2 மணி நேரம் தான் திரும்ப வந்து படிக்கணும், டிவி பார்க்கல இருக்கிற அக்கறை படிக்கிறதுலையும் இருக்கணும், புரிஞ்சா? அனுமதி கூட மிரட்டலுடன் தான் வரும். அவ்வளவுதான், நான் ராதா மஞ்சு 3 பேரும் ஒரே ஓட்டமாய் ஆட்டுமந்தை திருவிழில் சித்தப்பா வீட்டில் போய் நிற்போம். அங்கே டிவி இருந்தது. கேபிள் டிவி வந்திராத அந்நாளில் அத்தனை ஆர்வலும் நாங்கள் ஓடியதெல்லாம் தூர்தர்ஷனில் வரும் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சிக்காக அல்லது ஞாயிறு திரைப்படத்திற்காக. சித்தப்பா வீடு எங்கள் வீட்டை போல குடிசை வீடு கிடையாது, ஓட்டு வீடு. இப்போது அது மாடி வீடாகவே மாறிவிட்டது. அங்கே மின்சாரம் உண்டு, மின் விசிறி உண்டு, டிவியும் உண்டு. அப்பாவின் அரைகுறை அனுமதியோடு மட்டுமன்றி சமயங்களில் அப்பாவுக்கு டிமிக்கு கொடுத்து விட்டும் அவர் வீட்டில் இல்லாத சமயங்களில் சித்தப்பா வீட்டில் ஆஜராகிவிடுவோம். எங்களை மறந்து அந்த முட்டாள் பெட்டி முன் மயங்கி கிடப்போம். அதிலும் ஒளியும் ஒளியும் பார்ப்பதற்காக உயிரையே கூட விடுவோம். சினிமா எனக்கு மிகவும் பிடித்தது. கதாநாயகர்களின் தோற்றம், கம்பீரம், ஸ்டைல், வீரம் எல்லாமே பிடித்திருந்தது. ஆனால் ஈர்ப்பையும் ஏக்கத்தையும் தந்தது நாயகிகளின் அழகும் நாடகத்தன்மையிலும் பேசும் கொஞ்சு தமிழும் அவர்களுடைய நடையும் தான். அவர்கள் ஆடுவதையும் வெட்கப்படுவதையும் கோபமாக பேசுவதையும் கொஞ்சு விளையாடுவதும் நானே செய்வதாக கற்பனையில் மிதப்பேன். காட்சி முடிந்து கனவு கலைந்து நிதர்சனத்துக்கு வந்த பின் நாயகிகளின் நடை உடை நடவடிக்கைகளைப் போல பாவனை செய்து அலட்டல் செய்வது என் பழக்கமாகவே அமைந்துவிட்டது. அதற்கு எனக்கு உதவியவை சின்னக்கா மஞ்சுவின் பாவாடையும் மிடியும், அவளுடைய மைடப்பா, அவளுடைய வளையல்கள், அவளது பொட்டு, அவளது ஆபரணங்கள் எல்லாமே தான். ஆனால் 6 அடி கூந்தல் இருக்கவே இருக்கிறது சிறிய காட்டன் துண்டு. துண்டை நேராக விரித்து அதன் நடுப்பகுதியை உச்சந்தலில் படும்படி வைத்து நெற்றியை ஒட்டி விரியும் துண்டின் முன் பகுதியை அப்படியே பின்புறமாக இழுத்து வளைத்து விட்டால் போதும். தலைக்கு குளித்துவிட்டு ஈரம் போக்க துண்டு முடிவார்களே அந்த மாதிரி. இவற்றையெல்லாம் ரகசியமாகவே நான் செய்வேன். ஆனாலும் சமயத்தில் மாட்டிக்கொண்டதும் உண்டு. ஆரம்பத்தில் யாரும் இதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. வெகுளித்தனமாக நான் செய்யும் விளையாட்டு என்றே நினைத்தார்கள். அவ்வப்போது திட்டுவார்கள், கோபப்படுவார்கள். ஆனால் அச்சப்படும்படியாக அப்போது அவர்களுக்கு இது படவில்லை.
வித்யா, நீங்க வந்து உங்க வீடு வந்து ரொம்ப உங்களுக்கு அரவணைப்போட தான் இருந்திருக்கு. அதாவது இந்த விஷயத்த மட்டும் தான் ஒத்துக்கலையே தவிர, ஒரு ஆணா உங்களை வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க, ரொம்ப ஆதரவா இருந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் உங்க அப்பா வந்து நீங்க எம்ஏ படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆனா இதையும் தாண்டி நீங்க ஒரு பெண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேற முடிவுக்கு வந்துடுறீங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு அப்படியே உலகம் வந்து உங்களை அப்படியே வாங்கமா அப்படின்னு வரவேற்கல. நீங்க இங்க சென்னையில இருந்தா சென்னையில வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு வேலை கிடைக்காது, ஒண்ணு சரியா வரணும், நீங்க புனேக்கு போயிட்டீங்க. அங்க புனேக்கு போன பிறகு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அங்க உங்களுக்கு நீங்க அது பெட்டரா ஃபீல் பண்ணீங்களா, எப்படி இருந்தது?
ஆக்சுவலா புனேக்கு போன பஸ்ல எனக்கு அது, ஏன்னா நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட், மொழி எல்லாமே வேற. ஏன்னா அங்க இருந்த வீடு, அந்த செட்டப், அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மொத தடவை போறவங்களுக்கு எல்லாருமே ஒரு மாதிரி கைகாலாம் நடுங்க, அந்த மாதிரியான ஒரு இதுதான் அது. ஆனா ரெண்டாவது அங்க போய் ரெண்டாவது நாள் என்ன பிச்சை எடுக்கணும்ன்ற, அதாவது தெரு தெருவா போய் நின்று கடல கை ஏந்துறது எனக்கு வரவே இல்லை. என்னால அது மைண்ட் பிச்சை எடுக்கணும்னு சொன்னா கூட கை கால அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கொடுமையா தான் இருந்தது. எனக்கு
இந்த கடல போய் இந்த சத்தம் எழுப்பிட்டு கேட்பாங்க,
ஆனா அதுக்கப்புறம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு நான் அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்டலி ஃப்ரீயா இருந்தேன். நான் பெக்கிங் பண்றோம் அப்படின்றத அது ஒரு பிரச்சனையை தாண்டி பாத்தீங்கன்னா மென்டலி நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். ஏன்னா எங்க வீட்லயோ நான் படிச்ச ஸ்கூல் காலேஜ்லயோ நான் எப்படி விரும்பணும்னு அப்படி இல்லாத பட்சத்துல இங்க வந்து நான் விரும்பின மாதிரியான ட்ரெஸ், சாரி, சுடிதார், மேக்கப், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்க முடிஞ்சு. அது போக எனக்கு நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் பண்ணு வந்தது. நான், பிரியா, பிரதீக்ஷா, நாங்க மூணு பேர் தனியா ஒரு இடத்துல லோனா வளர்ந்தது. அது வந்து ரொம்ப அழகான, இங்க வந்து ஊட்டி மாதிரி அது ரொம்ப அழகான ஒரு மலைப்பிரதேசம், ஒரு மாதிரி செமி சிட்டி செமி அர்பன் சொல்லலாம். அதனால ரொம்ப அங்க நாங்க இருந்த இடத்துல இருக்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நாங்க ரயில்ல பெக் பண்ணும் போது அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டருங்க, அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருக்கவங்க, இவங்க எல்லாமே எங்களுக்கு ஃப்ரெண்டு. சோ அங்க அந்த லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி. ஆனா இப்ப
பாத்தீங்கன்னா இதுல வந்து சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து ரொம்ப ஒரு அருவருப்பாகவும் ரொம்ப அப்படி கிட்டக்கவே நெருங்க விடாத மாதிரியான ஒரு பாவனை தான் கொடுக்குறாங்க. ஆனா நார்த் இந்தியால வந்து குழந்தை பிறந்தா அந்த அவங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவாங்க, இல்ல பயத்தின் காரணமா கூட அவங்களை வெறுக்காம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து எல்லாம் இருக்குல்ல, அது உண்மையா?
ஆமா, அது உண்மை. அதாவது அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்க விட அவங்க கொஞ்சம் கூடதான். இங்க வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறது அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில தமிழ்நாடுல கொஞ்சம் கூட இருக்கும், அங்க வந்து அது ஒரு ரொம்ப கம்மி தான். ரொம்பலாம் ஒண்ணு நம்மளை பார்த்து ஒரு மாதிரி அருவருப்பா பாக்குறது வெறுக்கிறது அதெல்லாம் அங்க கிடையாது. கொஞ்சம் எங்களை ஈஸியா எடுத்துக்காங்க அங்க. சோ அந்த விதத்துல எங்களால கொஞ்சம் ஃப்ரீயா நாங்க வந்து சர்வை பண்றது ஈஸியா இருந்தது.
வார வாரம் நீங்க விரும்புற இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற எவ்வளவு அறிவு விஷயங்களை நாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமான பல புத்தகங்களை பத்தி அந்த புத்தகங்கள் எழுதினவங்களை விவாதிக்கிறது நீங்க கேட்டிருக்கலாம். இந்த புத்தகங்கள் எங்க கிடைக்கும் அப்படிங்கறது உங்க கேள்வியா இருந்தால், கிழக்கு பதிப்பகம் பதிப்பிக்கிற புத்தகங்கள் எல்லாமே உங்க வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா கடைகளிலுமே கூடுமான வரைக்கும் கிடைக்கும். அதாவது மெடிக்கல் ஷாப்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ், நியூஸ் மால்ஸ், இந்த மாதிரி எல்லா கடைகளிலும் கிழக்கு பதிப்பகத்தினுடைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற எல்டாம்ஸ் ரோட்ல கிழக்கு பதிப்பகத்தினுடைய பிரத்யேக ஷோரூமுக்கு வந்தும் நீங்க இந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் நாங்கள் மனமார வரவேற்கிறோம். kpc@nhm.in இதுல உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பதிவு பண்ணலாம். அல்லது புத்தகங்கள் குறித்து இன்னும் மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9500045642 இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. லிவிங் ஸ்மைல் வித்யா நம்மளோட உரையாடிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில. வித்யா, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா திருநங்கைகளா இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் ஒண்ணு இந்த பாலியல் ரீதியான தொழில ஈடுபடுறாங்க, இல்ல பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அவங்க புத்தகத்துல படிக்கும் போது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இல்ல நம்மளும் கொஞ்சம் சுய தொழில் செய்யலாமே, அதுக்கான சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு கீச்சைனாவது விற்கலாமே ட்ரெயின்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. அதை நீங்க
மணப்பாறை முறுக்கு அது மாதிரி லோனாவல சிக்கன் ரொம்ப ஃபேமஸ், கடலை மிட்டாய் அது விக்கிறவங்க, அப்புறம் மத்த கீச்சன் இதெல்லாம் விக்கிறவங்க, அவங்க எல்லாருமே விதவிதமா அங்க இருப்பாங்க. அங்க பெக்கர்ஸும் சரி, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ட்ரெயின்ல வரவங்களாம் அவங்க எல்லாருமே, நீ மத்த ஒரு டிஜி மாதிரி இல்ல இல்ல, நீ ஏன் எங்களை மாதிரி வேலை செய்ய, எங்க மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ண, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது பெக்கிங் பண்ணிட்டு உட்காந்து சீட்ல உட்காந்து போகும்போது ஒரு பொண்ணு, சாதாரண ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு கூட என்கிட்ட பேசிட்டு, ஏன் நீங்க இவ்வளவு நல்லா பேசுறீங்களோ, நீங்க ஏன்பா பிசினஸ் பண்ணக்கூடாது, சும்மா இந்த தோடு இதெல்லாம் விற்பாங்க விற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் விற்கலாம், அதுல நல்லா மணி வருது எனக்கு, அது மாதிரி தெரியும், நான் உனக்கு ஹோல்சேல் கடைலாம் காட்டுறேன் மும்பைல அப்படிலாம் அந்த கேர்ள் பேசினான். அதெல்லாம் வந்து எல்லாம் பேச நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலா ஒத்து வராதுன்னு சொல்லி நான் அதை ரொம்ப வந்து என் மைண்ட்ல ஏத்துக்கல. ஆனா ஒன்ஸ் எனக்கு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா சர்ஜரி வரைக்கும் தான் நான் வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்காக வெறியா வந்து பெக்கிங் பண்ணேன். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப்ல ஒன்னும் எய்ம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப எனக்கு ஒரு இது, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன எதுக்கு, என்ன லைஃப் இது, இவ்வளவுதான் நான் ஜஸ்ட் பெக் பண்றது, இதுதான் லைஃப் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி, அதாவது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களும் ட்ரெயின்ல வியாபாரம் பண்றவங்க தான், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் சுத்தமா பேரலிஸ் சுத்தமா ஒர்க் ஆகாது, அவங்களுக்கு சின்ன குழந்தை கூட இருப்பா. ரெகுலரா நாங்க ட்ரெயின் அந்த ட்ரெயின்ல அவங்களை சந்திப்போம், அவங்கள பேசுவோம், குழந்தை எல்லாம் கொஞ்சுவேன், அவ பர்த்டேக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். பட் ஒரு நாள் என்னன்னாக்கா, அவங்க ட்ரெயின்ல இருந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ட்ரெயின் ஏற முடியாம கஷ்டப்பட்டாங்க. யூஸ்வலா அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணதான் ஏற முடியும். அன்னைக்கு நான் அவங்களை பார்க்கும்போது நான் தூக்கி விட்டேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இவங்க வந்து ஹேண்டிகேப்டு, இவங்களால வந்து ட்ரெயின்ல கூட ஏற முடியல, ஆனா அந்த ட்ரெயின்ல ஏறி அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் வந்து வெறும் 10-20 தான் கிடைக்கும். அந்த குழந்தை சின்ன கை குழந்தையும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு குழந்தை அங்கிட்ட இங்கிட்டு ஓடுவா, அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்குறது கஷ்டம். நான் தமிழ் போற ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமையில வந்து அவங்க வந்து உழைச்சிதான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு என்ன கேடு, நம்ம சொசைட்டி மட்டுமே ஏன் பிளேம் பண்ணுவானே, இவ்வளவு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணா. யூஸ்வலா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களையும் தான் பிசினஸ் பண்ண விட மாட்டாங்க, போட்டி தான் வைப்பாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த வண்டியில வர எல்லா விதமான ஆளுங்களுமே நீ பிசினஸ் பண்ண நாங்க சப்போர்ட் பண்ணனு சொல்றாங்க.
ஆமா, அவர் குமார்ங்கற கூட முதலீடு செஞ்சிருக்கறதா எழுதி
இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பண்ண கூடாது, நம்ம ட்ரை பண்ணுவோம்னு தான் பண்ணேன். அப்ப எனக்கு குமார் தான், நீங்க சொன்ன குமார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஹோல்சேல் ஸ்டால் எல்லாம் கூட்டி போய் காட்டி எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி கஸ்டமர்ஸ் பேசணும், எப்படி ஃபாஸ்ட், என்ன ட்ரெயின் இல்லையா டக் டக்னு முடிச்சுட்டு போகணும், அந்த 1 hourக்குள்ள அந்த ஹோல் பூகியை முடிக்கணும். சோ அந்த ட்ரிக்லாம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பட் என்னமோ பெக் பண்ணும் போது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 கிடைச்சா கூட ஒரு வண்டியில எனக்கு ஒரு 300 கிடைக்கும் பெக் பண்ணா. ஆனா பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் 2000 அந்த திங்ஸ் வாங்கி வச்சிருந்தேன், அது வந்து ஒரு 100 கூட எனக்கு
அதாவது நீங்க பிச்சை எடுத்தா அதை ஆதரிச்ச சமூகம், நீங்க சுயமா ஒரு தன்னம்பிக்கையோட சுயகால நின்னு வேலை தேடணும், அதை வந்து அனுபவிக்கல.
அதாவது என்கிட்ட வா கூப்பிட்டு இதெல்லாம் பாக்குறாங்க, நீ எல்லாம் பிசினஸ் பண்றியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இதே நான் பெக் பண்ணும் போது கேப்பேன், கை கால் நல்லா தானே இருக்கு, நீங்க எல்லாம் பிசினஸ் வேலை செஞ்சு பொழைச்சா என்ன, ஏன் எங்க பிச்சை எடுக்குங்க, நீங்க நான் கொடுத்தாச்சுன்னு எவ்வளவு ரூபாப்பா கேட்பாங்க.
ஆனா நீங்க அதை செய்ய முன் வரும்போது அவங்க
சப்போர்ட்டே இல்ல,
ரொம்ப ஒரு அவலமான ஒரு நிலை தான் இல்லையா திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும். இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. திருநங்கையா மாறுவதற்காக ஏராளமான இடையூறுகளையும் முட்டுக்கட்டைகளையும் சந்திச்ச லிவிங் ஸ்மைல் வித்யா தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. வித்யா, நீங்க வந்து எம்ஏ லிங்குஸ்டிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தியேட்டர் அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு. பேராசிரியர் மு ராமசாமிக்கு தான் இந்த புக்கு இங்க காணிக்கையின் போட்டிருக்கீங்க, அவரும் இந்த நிகழ்ச்சியில் இந்த புத்தகம் தனக்கு கொடுத்த ஒரு பெரிய உத்வேகத்தை பத்தி பேசிருக்காரு, பின்னாடி நம்ம அதை கேட்கவும் போறோம். இவ்வளவு மீறி நீங்க அதெல்லாம் புனேயிலிருந்து இங்க திரும்ப சென்னை வந்த பிறகு நிறைய வேலை தேடி அலைஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய திருநங்கை
சேஃப் செக்ஸ், அதாவது பாலியல் தொழில், அவங்களை காண்டம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதும், அவங்க வந்து பாதுகாப்பான பாலியல் தொழில் பண்றது அப்படின்னு அந்த அந்த லெவல்லயே அவங்க வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு.
எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வு,
எய்ட்ஸ் விழிப்புணர்வுன்ற கேட்க வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, எய்ட்ஸ் விழிப்புணர்வு, ஏன் அவங்க அந்த தொழில் செய்யறதுனால இந்த பிரச்சனை வருது, அவங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்கள மோட்டிவ் பண்றதுக்கோ இல்ல அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களை சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களோ என்ஜிஓ வேலை செய்யல,
வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது
அது ஒண்ணு. ரெண்டாவது நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வேலைக்குன்னு போறதுன்றது மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பொதுமக்களோட கலக்கணும், மெயின் ஸ்ட்ரீம்ல என்னால முடியும்னு நான் காட்டணும்னு விரும்பினேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு புனேல அங்க அது அந்த இது ஃபிளாப் பண்ணதுல எனக்கு ஒரு உண்டு, அது வந்து
நீங்க பண்ண பிசினஸ்
ஜெயிச்சே காட்டணும். ஆமா, அப்ப நம்ம சவுத் இந்தியாலயாவது வந்துட்டு திரும்ப திருப்பி தோத்துட்டே இருக்க கூடாது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நம்மளால இது பண்ண ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றத காட்டணுன்றக்காக தான் நான் வேற வேலைகளுக்காக
வேற மாதிரி. ஆனா உங்களுக்கு அந்த வொர்க்கிங் விமன் ஹாஸ்டலையோ எங்கேயுமே உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்திருக்கு இல்லையா. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் கிடைச்சிடும், தனியா ஒரு பெண் தங்குறதும் கஷ்டம் தான் வச்சுக்கோங்க, ஆணுக்கும் இன்னைக்கு அதே நிலைமைதான். ஆனா உங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து எங்கேயுமே இடம் கிடையாது, எங்கேயுமே வரவேற்பு கிடையாது. அப்படின் போது அது நீங்க புத்தகத்துல அங்கங்கதான் குறிப்பிட்டிருக்கீங்க, ஆனா அது எவ்வளவு பெரிய சிக்கல் இல்லையா?
கண்டிப்பா. ஆக்சுவலா முத என்ன ஹாஸ்டல்ல நான் வந்து மதுரை டிடிஎஸ்ல வந்து ஹாஸ்டல் முத கொடுக்க அவங்க வந்து முன் வரல. ஆனா நான் அங்க வேலைக்குமே கூட அவங்க கொடுக்க யோசிச்சாங்க. பட் நான் தனிப்பட்ட முறையில நான் போராடி ஒரு பேங்க்ல வந்து ஒரு ஐஏஎஸ் சொல்லி ஒரு தனியார் பேங்க், அது ரூரல் பேங்க், அதுல வந்து ஒரு இடி பர்சனா நான் ஒர்க் பண்ணி அது ஒரு 1 இயர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி இல்ல இவங்க வந்து எங்க இதுல நல்ல விதத்துல ஒர்க் பண்றாங்க, எந்த அவங்கள்ட்ட எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்தாங்க. அதை வச்சு இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு 3 டேஸ் வந்து தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி லேடிஸ் ஹவுஸ்ல ஒட்டி ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கும், அதுல வந்து ஒரு 3 டேஸ் தங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் உள்ள ரூம்க்கு எல்லாம் போவேன், யாரும் ரொம்ப பேர் என்ன வந்து ஒரு டிஜியா ரெகனைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் சைட்ல, ரெண்டாவது தெரிஞ்சவங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, சோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஓகே இவங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு உள்ள ஹாஸ்டலுக்குள்ளேயும் ரூம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் வந்து நாங்க டிடிஎஸ் லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன். பட் நான் தங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் என்கிட்ட பேசினாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே
பெண்கள் வந்து
தயக்கம் அந்த தயக்கம் உடஞ்சிச்சுன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்க.
இது கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. வணக்கம் கீதா.
வணக்கம்
கீதா. நீங்க இந்த நான் வித்யா அவங்க எழுதின இந்த புக்க நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? கிழக்கு பதிப்பகம் சார்பில் வெளிவந்த இந்த புத்தகம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது ஒரு, அதாவது நிறைய வழக்கமான புத்தகங்களுக்கு நடுவில் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டோபயோகிராபி சுயசரிதை இல்லையா? அது நீங்க படிச்சது மூலமா நீங்க அதை எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா?
அதாவது பொது சமுதாயத்துல வந்து திருநங்கைகள் அப்படின்னாவே அடாவடியா பிச்சை எடுக்கிறவங்க, பாலியல் தொழில் பண்றவங்க அப்படிங்கிற ஒரு அடையாளங்கள் தான் இருக்கு. இதுக்கிடையில வந்து இவங்க தன்மானத்தோட வாழ விரும்புற ஒரு திருநங்கையோட வாழ்க்கை பதிவாதான் இந்த புக்கை நான் பாக்குறேன். அதாவது ஒடுக்கப்பட்ட பாலியல் சிறுபான்மையினரான திருநங்கைகளோட குரலாக தான் இந்த நூல் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. வித்யாவோட சின்ன வயசுல அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், குடும்ப சூழல், அவங்க அப்பாவோட அடக்குமுறை, அம்மாவோட இறப்பு, சகோதரிகளோட பாசம், அப்புறம் ஒரு இளம் வயதுல பெண்ணாக தலை தூக்கும் உணர்வுகள், அதனால ஏற்பட்ட மன உளைச்சல், நெருக்கடிகள், அப்புறம் அந்த புனேக்கு போறது, திருநங்கைகளோட உலகம், அங்க அவங்க பிச்சை எடுக்கிற அவலம், அந்த நிர்வாணம் சொல்லப்படுகிற அந்த அறுவை சிகிச்சை, ஆமா, அப்புறம் நேர்மையா வியாபாரம் செய்ய முயற்சி செய்து அப்புறம் ரொம்ப மோசமா அவங்க தோற்று போவது, அப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு மதுரையில ஒரு கௌரவமான இடிபி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேலை கிடைச்சு சேர்றது, லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்க இடம் கேட்டு அவங்க நடத்துற போராட்டங்கள், அப்புறம் அங்க தங்க இடம் கிடைக்கிறது, பிளாக் ஸ்பாட் நடத்துறது, இறுதியா வந்து ஓகே நான் என்னோட முயற்சியில கொஞ்சமாவது வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு தன்மானத்தோட அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை, இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிந்த நீரோட்டமா அவங்க சொல்லி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் அந்த அவங்களோட எழுத்து நடைய வந்து குறிப்பிடணும். அது பாத்தீங்கன்னா எல்லல் கலந்த ஒரு எளிமையா இருக்கு. அப்புறம் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு அந்த நடை. குறிப்பா சொல்லணும்னா அவங்க அப்பா வந்து இவங்க பிறக்கிறதுக்காக வயலூர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க 6வது பிள்ளையா அவங்க அப்பாவுக்கு ஒரே பையனா பிறக்கிறாங்க சரவணனா. அப்போ வந்து எழுதுறப்ப அவங்க சொல்றாங்க முருகனுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனக்கு சரவணன் என்று பெயரிட்டார்கள். அதாவது அப்பா வந்து எனக்கு பையன் பிறந்தா நான் உன்னோட பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத அவங்க எள்ளலோட இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரிதான் அவங்க வந்து ஒரு திருநங்கையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக திருநங்கையோட பேசிட்டு இருக்கிறப்ப எம்ஏ படித்த சரவணன் இப்படி வந்து திருநங்கையா ஆனா என்ன ஆகும் அப்படிங்கறத ஸ்ரீங்கிற அந்த சக திருநங்கை சொல்றாங்க. பெண்ணா மாறித்தான் ஆவேன்னு அடம் பிடிச்சேன்னா காலத்துக்கும் பிச்சை எடுத்தாகணும், நீ படிச்சிருக்க, உன்னால பஸ் ஸ்டாண்ட் கிராக்கியா சுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றது வந்து திருநங்கைகளோட அவல நிலைய வந்து எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து பிச்சை தான் எடுக்கணும் இல்லாட்டி பாலியல் பண்ணணும் அப்படின்னு நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து எந்த விலையும் கிடையாது, இந்த சமூகத்துக்கு நீ வந்துட்டேன்னா இதுதான் உன்னோட அவலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு.
அந்த புத்தகத்துல நீங்க ஊறி போயிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப நன்றி, உங்களுடைய ரொம்ப அருமையான கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி கீதா.
நன்றி, வணக்கம்.
லிவிங் ஸ்மைல் வித்யா நம்மோடு உரையாடிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த ரொம்ப கசப்பான அனுபவங்கள் கூட ரொம்ப அழகான சிரிப்போட அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வித்யா, இப்ப பாத்தீங்கன்னா பொது புத்தியில உறைஞ்சு போயிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருநங்கைகள் அப்படின்னா கொஞ்சம் கலவரப்படுத்தக்கூடியவர்கள், அச்சமூட்டக்கூடியவர்கள், அருவறுப்பானவர்கள், நம்மளை ஏற்றி பழைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க வித்யா? அதாவது நீங்க அப்படி இல்ல ஆக்சுவலா இல்லையா, ஒருத்தர் வந்து நீங்க உங்க புத்தகத்தை ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கீங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப வெறியோடும் குச்சலோடும் ஏன் நடத்துக்காங்க, தன்னை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது, அவ்வளவுதான். அந்த சமூகம் அப்படி பாக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ரெண்டு விஷயம். ஒன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு சமூகத்துல எல்லா வாய்ப்புகளும் இருந்து நல்ல அவங்க விரும்பின இதுல படிச்சு விரும்பின ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் உள்ள வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களே கூட இன்னைக்கு லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு இருக்க நம்ம பாக்குறோம். டாக்டருங்களும் சரி இன்ஜினியரும் சரி பணம் வாங்கிட்டு ரொம்ப ஒஸ்டா பில்டிங் கட்டுறது இடிஞ்சு போறது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இதை தனியே சொல்லணும் இல்லை. இப்போ அரசு துறையில பாருங்க, எல்லா இதுலயும் ஊழல் தான் இருக்குது, கட்சியிலும் சரி இல்லை அரசியலும் சரி. அப்படி இருக்கும்போ இது எந்த வாய்ப்புமே இல்லை, இந்த ரெண்டு தொழில் துறையில எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்றவங்க நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இது, இப்போ மற்றவங்களுக்கு பென்ஷன் இல்லாத ஃபேமிலின்ற ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி கிடையாது பென்ஷன் மாதிரி எந்த இதுவுமே இல்லாதவங்க இப்பயே சம்பாதிச்சுட்டு தானே அவங்க வயசுல நாளைக்கு 80 வயசுல 70 வயசுல அவங்க படுத்துட்டு சாப்பிட முடியும். அவங்களுக்கு மற்ற செலவுகள்லாம் இருக்கலாம். அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஜாஸ்தி தான். ஓகே, வாடகையில இருந்து அவங்க வெளியே போறது எல்லாமே செலவு கூடுதலாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு நிறைய பணம்ன்றதே தேவை. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நீங்க சொல்ல மாதிரி கலவரப்படுத்துற விதமாக தான் இருக்கணும். ரெண்டாவது, அவங்க ரொம்ப பொலைட்டா சாதாரணமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தலையில பொதுஜன வந்து மிளக அரைச்சிருவாங்க, அவங்க வந்து அவங்க மேல பாலியல் வன்முறையில அவங்க வந்து சிப்ப அப்படின்னு சொல்லி துரத்துறது அந்த இதுவும் ஆயிருதுல. சோ நான் உங்க அதுக்கு முன்னாடி நான் யாரு இதுல மிரட்டுறவங்களா, யார் பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க
தானே
போவாங்க அப்படின்னு பட்சத்துல இது இருந்தது. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு மனதளவில் சமூகத்து மேல ஒரு வெறுப்புன்னு ஒண்ணு வந்துருதுல, எல்லா இடத்துலயும் எங்க வேலைக்குன்னு ட்ரை பண்ண எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு இதனால வரைக்கும் அவங்களுக்கு என்ன இது இருக்குல்ல,
ஒரு ரேஷன் கார்டு கிடையாது இல்லையா,
அந்த இதை அந்த ஒரு மன வெறுப்பு இருக்குல்ல, அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ இதெல்லாம் தான் அவங்களை அப்படி ஆக்க வைக்குது. இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதை விட இந்த நிலையில இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் இதை மாத்த முடியும். சும்மா அவங்க அட்வைஸ் பண்ணி
சரியான ஒரு அங்கீகாரமா, ஒரு மனித உயிர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கூட இல்ல அப்படின்னா அங்க வந்து அவங்க அவங்களுக்கு
கொஸ்டினே பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம ஆனாலும் நீ நல்ல வளங்க
சுவாரஸ்யமான தகவல்கள் அவங்க உலகம் சார்ந்த விஷயங்களை வித்யா நீங்க இப்போ டைரக்டர் மிஷ்கின் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க இப்போ வரப்போற அந்த நந்தலாலா படத்துல. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அழகான முகத்தை இன்னைக்குமே அது திருநங்கைகள்கிட்ட காமிச்சது கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பிரிண்ட் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க, நிறைய உத்வேகப்படுத்துறாங்க, நிறைய உங்களை மாதிரியான ஆட்டோபயோகிரபி எல்லாமே கூட வந்திருக்கு. ஆனா சினிமா இன்னமும் அதே பழைய கண்ணோட்டத்தோடய தான் இருக்கு. அவங்க வந்து பிச்சை எடுக்கிறவங்க, பாலியல் தொழில் செய்யறவங்க, விகாரமானவர்கள், அலங்கார குறையுடையவர்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அதை எப்படி நீங்க பொறுத்துக்க முடியும், எது அது மாத்திரம்க்கான நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கீங்களா, அல்லது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் மீடியா அந்த புத்தகம் இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை வந்து ரொம்ப எளிதாக ரீச் ஆகுதுன்னு பார்த்தா அது சினிமா தான் இல்லையா. அது சினிமா தேட்டர்லையும் இல்லாமல் டிவிலையும் கூட பாட்டு மற்ற சீனு சூப்பர் சீன் அப்படின்னு காட்டுறது இல்லை எனக்கு திரைப்படம்னு சொல்லி மக்களை ரொம்ப ரொம்ப விரைவாகவும் ரொம்ப அதிகமாகவும் ரீச் ஆகுது இந்த சினிமா தான். ஆனால் அந்த சினிமா பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பாம்பே பம்பாயின்னு ஒரு படம் வந்தது மணிரத்னம் சார்து, அப்புறம் எங்கள் சாரோட தான் சித்திரம் பேசுதுன்னு சொல்லி. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாலேயே இந்த ரெண்டு படம் மட்டும்தான் அவங்களை வந்து ரொம்ப கண்ணியமானவங்களா ரொம்ப பாசிட்டிவா காட்டிருக்கு. மத்த எல்லா படமும் கிட்டத்தட்ட 10ல் ஒரு படத்துல அதுல டிஜி கேரக்டர் வந்துடும், எல்லாம் முக்காவாசி பாட்டுல அசிங்கமா காட்டுற மாதிரி, ஹீரோவையோ இல்ல காமெடினோ ஒரு மாதிரி தப்பான இது கூப்பிடுற மாதிரி, இல்ல மாமா மாமா அப்படின்னு கைத்தட்டி போன இந்த மாதிரி கீழ்த்தரமா தான் காட்டிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு நேரடியா திருநங்கைகளோட தொடர்பு இல்லாதவங்க தான் முக்காவாசி. அவங்க எல்லாருக்குமே சினிமால எப்படி பாக்கலாம் அந்த மாதிரி சும்மா மீசை மலிச்சிட்டு விக் மாட்டிட்டு வெறும் புடவை லிப்ஸ்டிக் நப்பிட்டு இப்படி இருக்கவங்க தான் திருநங்கை. இவங்க எல்லாம் இப்படித்தான் போல பெரிய பெரிய ஹீரோவே அவங்களை வெறுக்கிற மாதிரி நம்மளும் வெறுக்கலாம், அது வந்து ஒரு தப்பு கிடையாது. இவங்கலாம் நம்மளோட கிண்டலுக்குன்னே இவங்க எல்லாம் பிறந்தவங்க, இவங்க எல்லாம் அருகருப்பானவங்க, அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பொதுஜனத்துல அவங்க அப்படி ஒரு இது பண்ணி பதிவு வச்சுட்டாங்க. சோ இத வந்து நான் வந்து என்னோட வலைப்பக்கத்துல பிளாக்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு படங்கள் இப்ப பருத்தியெல்லாம் ரொம்ப சின்ன பையன் கூட அந்த ஊரோரம் புளிய மரம்னு சொல்லி அவ்வளவு கீழே பாடுற சின்ன பையன், அவனை போய் ஏன்டா அப்படி பேசணும் கூட திட்ட முடியல. சோ அவங்கள அந்த
மாதிரி
தண்ணி பயிட்டு குடிச்சிட்டு அவன் என் மேல போறான், பாக்குற பையங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க, யாரும் என்னடா இவங்க மேல இப்படி பண்றேன்னு கூட யாரும் கேக்குறதுக்கு இல்ல.
ஏன்னா ஒரு வன்முறையில தானே கையில எடுத்துக்கிறப்ப
எனக்கு அதுதான் ஜெனரல் ஜெனி பிள்ளை ஒரு வயசு பொதுவா வயசு பசங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, சின்னோண்டு பையன் இத்தனை பேர் முன்னாடி அவன் தைரியமா பண்ண முடியுது. இவனுக்கு யாரு சொல்லிக்கிறா? அப்ப இது சினிமா அந்த அளவுக்கு வந்து தாக்குது. இது இதை பத்தி யாருக்குமே அந்த ஒரு சினிமா இப்ப இப்ப அமீர் மாதிரி ஆட்கள் வந்து நம்ம மதிக்கிறோம். தனிப்பட்ட முறையில் சினிமான்றது பெரிய இது, நல்ல நல்ல படைப்புகள் கொடுக்குறாங்க நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கே கூட இந்த விஷயத்துல வந்து இது இப்படி ஏற்படுத்தி இவங்களை பாதிக்குன்ற உணர்வு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னால் அதை ஜெயிச்சு முடியல. இதை பற்றி நான் தொடர்ந்து பல கட்டுரைகள் வந்து என்னோட பிளாக்ல எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்கள்ட்ட நேரிலாம் கூட இதை பத்தி பேசியிருக்கேன். அட்லீஸ்ட் இனிமே வர படங்களாவது இப்படி மாறும்னு பார்த்தா பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்ப சமீபத்தில் பாலா சாரோட படங்களை கொஞ்சம்
காட்டியிருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்களும் ஒரு மதிக்கப்பட வேண்டிய மனித உயிர் தான் அப்படின்னு பாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஹலோ, வணக்கம்.
வணக்கம்.
நிஜ நாடகம் இயக்கம் நடத்திட்டு இருக்கிற பேராசிரியர் ராமசாமி அவர்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. திருநங்கையான வித்யா, நான் வித்யா அப்படிங்கிற பெயர்ல தன்னுடைய ஆட்டோபயோகிராபி கிழக்கு பதிப்பகம் மூலமா பதிப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த பேராசிரியர் மு ராமசாமி காணிக்கை அப்படின்னு புத்தகத்துடைய தொடக்கத்திலேயே கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய புத்தகத்து உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நீங்க வந்து எப்படி இந்த தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் அவங்க இயங்குறதுக்கு நீங்க அவர்களுக்கு நிறைய உதவியா இருந்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க
எனக்கு அவருக்கு முன்னாடி அவர்களோட எனக்கு பெரிய பழக்கங்கள் கிடையாது. ஆனா என் கண் முன்னாடி என்னுடைய ஒரு நண்பனாக பழகிக்கிட்டு நாடகங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்படி மாறினது இருக்குல்ல, அது முதல்ல பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதற்கப்புறம் அத உள்வாங்கிட்டேன். சரி, நம்ம கூட இருந்த ஒருத்தர் இந்த மாற்றம் அவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் மட்டும்தான் எனக்குள்ள இருந்தது. இதை படிச்சதுக்கு அப்புறம் கட்டாயம் அந்த சமூகத்திற்கு நாம என்ன செய்யறது ஒரு கேட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பயப்படுத்துக்கலாம் பழக்க மட்டும் இல்லாத காரணத்தினால நமக்கு ஒரு அவங்களிருந்து விலகி செல்லணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா நாம வந்து பழகின ஒருத்தர் அப்படி மாறி இருக்காரு அப்படின்னு முடிச்சு அதோட ஒரு இணக்கம் இருந்தது. அந்த சமூகத்திற்கு நாம் அறிந்த ஒரு உண்மையை எப்படி சொல்றது அப்படிங்கறதுக்காக தான் வலியேற்புன்னு ஒரு நாடகம் வந்து பண்ணலாம்.
வலியேற்பு. ஆமா சார்.
ஆமா,
முழுக்க திருநங்கைகளை கொண்டே பண்ணீங்க இல்லீங்களா? முழுக்க திருநங்கைகளை வச்சே பண்ணீங்க.
முழுக்க திருநங்கைகளை வச்சே பண்ணீங்க. அப்ப இது சம்பந்தமான இவருடைய நூலு. இது தொடர்பாக மற்ற நூல்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரியுது. கேட்டதும் சொன்னது ஒரு நாடகம் தயாரிக்க வாழ்க்கை அவர் அந்த நேரம் வந்து அடிப்படையில அவங்களை தொடர்பு கொண்டு அவர்களை வைத்து அந்த நாடகம்
செய்யப்பட்டது.
அது மிகப்பெரிய ஒரு எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டு, ஏன்னா அன்றைக்கு அவங்க கனிமொழி அவங்க வந்திருந்தாங்க, அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்திருந்தாரு, எல்லாருமே அதை வந்து பார்த்து சிறப்பா பேசினாங்க. அது ஒரு பெரிய ஒரு அந்த சமூகத்திற்கான நம்மளுடைய
பங்களிப்பு
அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்துல நாடகத்துறையின் மூலமாக அல்லது நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே ஒரு வச்சிருக்கிறோம். இப்ப நடத்தக்கூடிய நிகழ்ச்சி கலைகளை பத்தி வகுப்பு நடத்த போறோம். அதுக்கு திருநங்கைகளுக்கு தனியான ஒதுக்கீடுங்கிற மாதிரி வச்சிருக்கோம்.
ஆமா, இனிமே அவங்களும் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் சார் அது.
ஆமா,
நிச்சயமா ரொம்ப நல்ல விஷயம் சார். நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு.
ரொம்ப நன்றி. நன்றி.
லிவிங் ஸ்மைல் வித்யா பேசிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கிழக்கு பதிப்பகம் வழங்கும் கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. ரொம்ப அறிவுபூர்வமான விஷயங்களை சுவாரஸ்யமா உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி இது. வித்யா, அதாவது உங்க புக்ல வந்து ஒரு பின்னாடி கடைசியில ஒரு இடம் ரொம்ப அழகா கொடுத்திருக்கீங்க. ஒரு ஆண் வந்து ஒரு ஆண் தன்மை இல்ல, நான் பெண்ணா மாற போறேன் அப்படின்னு சொல்றது ஏன் ஆண்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை? இந்த உலகத்திலேருந்து நீ எப்படி விலகி போயிடலாம் அப்படிங்கிற கோபத்தை அவங்க காட்டுறாங்க, அது சரிதான் அப்படின்னு. ஆனால் நீங்க பெண்கள் உலகத்துக்குள்ள தானே வர விரும்புறீங்க, ஆனா பெண்களும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அது ஏன்? அது அது ஒரு சைக்கலாஜிக்கலா என்ன ஒரு டிராபேக் அதுல இருக்கு
தெரியல. ஆக்சுவலா இந்த கேள்விக்கு பெண்களாக நீங்கள் தான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் ஆக்சுவலா இப்ப ஆண்கள் இது பண்றதே என்னால ஒத்துமே, ஏன்னா நான் ஆண்களை கணக்குல எடுத்துக்கல ஒண்ணுமே சொல்லப்போனா. ஏன்னா அந்த இந்த ஆணாதிக்க இந்திய சமூகத்துல வந்துட்டு அவங்க வந்து நான் வேலையை பெண்ணுன்னு சொல்லிக்கிறது அவங்களுக்கான அவமானமா அவங்க பாக்குறாங்கன்ற விதத்துல கூட அதை கணக்குல எடுத்துக்கலாம். ஆனா பெண்கள் வந்துட்டு அந்த மென்மையுடையவர்கள் வந்து எங்களோட வழியை அவங்க கூட புரிஞ்சுக்கல அப்படின்றது வந்து எனக்குமே ஏன் அப்படின்ற கேள்விதான் இருக்கு. எனக்குமே அந்த வருத்தம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா ஆண்கள் பார்த்து சிரிக்கிறத விட பெண்கள் வந்து ஆண்கள் வந்து தெருல நின்று எங்களை சிரிக்கிறத விட பெண்கள் எங்களை பார்த்து குசும்பா சிரிக்கிறதே கூட எங்களுக்கு ரொம்ப வழி ஏற்படுது. ஆண்கள் பத்து பேர் முன்னாடி ரொம்ப கலட்டா பண்றதை விட இவங்க வந்து ஒரு சும்மா சாதாரண எங்களை பார்த்து பின்னாடி திரும்பி லைட்டா அப்படி சிரிச்சுக்கிறதா எங்களுக்கு உண்மையிலே பெரிய வேதனை ஏற்படுது எனக்கு. ஆக்சுவலா அது ஏன்னு எனக்கு
உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் எதுவுமே கிடைக்கல பெண்களை சார்ந்து உங்களுக்கு
அப்படி சொல்லிட முடியாது. நான் சொல்றது பொதுவா சொல்றேன், பொது புத்தியில ஜென்ரலா ஆண்கள் பெண்கள் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரி செய்யறது அதிகமா இருக்கு. அது ரொம்ப கஷ்டமானது. ஆக்சுவலா
என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க பேசிக்கா ரொம்ப குறைஞ்சபட்சம் நீங்க பெண்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்?
நீங்க பேசிய நீங்க அந்த மாதிரி சிரிக்க வேணா எங்களை வந்து ரொம்ப வியர்டாலாம் பார்க்க வேணாம். சில சில சமயம் பாத்தீங்கன்னா நாங்க பஸ்ல உட்காந்துருக்கும் போது பெண்கள் சீட்ல உட்காந்து போது பக்கத்துல சில பெண்கள் டபான்னு ஏஞ்சி போன அனுபவம் எனக்கு இருந்திருக்கு.
அப்படியே ஒரு அதிர்ச்சியா
என்னமோ அப்படியே ஒரு தீண்ட தகவல்கள் பக்கத்துல ஏதோ ஒரு இது பக்கத்துல சீட் பக்கத்துல ஏதோ உட்காந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் எங்களை பார்க்காம சாதாரணமா ஒரு வழிபோக்கர்கள் நாட்டம் எங்களை கண்ணும் காணாம போனாலே எங்களுக்கு அது அந்த அளவுக்கே போதும். பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லாம எங்களை எளிமையா ஈஸியா எடுத்துக்கிட்டா எனக்கு அது போதும்.
நான் வித்யா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய திருநங்கைகள் தங்களுக்குள்ள தாங்க வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அடைஞ்சதா சொல்லியிருக்காங்க. மது அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவி கூட இந்த நிகழ்ச்சியில பேசவிருக்காங்க, அதை நீங்க கேட்க போறீங்க. வித்யா, அதாவது நிறைய ஒரு பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவலா அவங்களை பத்தின உரையாடல்கள் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. திருநங்கைகள் வந்து எதிர்த்து ஒதுக்கக்கூடியவர்கள் அல்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல அவங்களையும் நம்ம சேர்த்து அரவணைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்து நடைபெற வேண்டிய ரொம்ப பாசிட்டிவான மாற்றங்கள் அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? உடனடியா இது நடந்தா நல்லா இருக்கும், இதன் மூலம்
என்ன எங்களை ஏத்துக்கணும்னா கவர்மெண்ட் வந்து எங்களை வந்து எங்களை ஒதுக்குறது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு கொண்டு வரணும். ஃபேமிலி வந்து எங்களை வந்து வெளியே துரத்தக்கூடாது, ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சமூக உரிமை சமூக அங்கீகாரம்ன்றது ரொம்ப முக்கியம்.
கல்வி முக்கியம்
கண்டிப்பா.
இப்ப பல்கலைக்கழகங்களையோ அல்லது கல்லூரிகளையோ உங்களுக்கான இடம் ஏதாவது இருக்கா?
இருக்கு, போன வருஷம் கொண்டாந்துருக்காங்க. பட் அது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அது ஒரு ஆரம்பம்னால சில குறிப்பிட்ட லிமிட்டோட அது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது இன்ஜினியரிங் மெடிக்கல் படிக்க முடியாது. அப்புறம் கோஎட்ல தான் படிக்க முடியும், விமென்ஸ்ல படிக்க முடியாது. அது அப்புறம் உட்காரது அந்த இருக்கை வந்து தனி இருக்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹாஸ்டல் வசதி கிடையாது அப்படின்னாங்க. ஸோ இது மேபி இது வந்து முதல் ஒரு பரிச்சார்த்த முயற்சி அதை கொண்டாடுறாங்கன்ற விதத்தில் இதை எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த சில சில டிராபேக்ஸ் எல்லாம் மாற்றணும். எங்கள் வந்து டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படணும், லேடிஸ் காலேஜ்லையும் நாங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரணும். எங்களுக்கு தனியாக ஹாஸ்டல்ஸ் கண்டிப்பாக தனியான இல்லை லேடிஸ் ஹாஸ்டல்லே கொடுக்குறதா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் தொடர்ந்து அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள்.
லிவிங் ஸ்மைல் வித்யாவோட அனுபவங்களை நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப வலியான வேதனையான விஷயம், ஆனாலும் அதையும் ரொம்ப புன்சரிப்போட அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. வித்யா, அதாவது எனக்கு ஒரு சின்ன குழப்பம், உங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் இந்த புத்தகத்துல நான் கிழக்கு பதிப்பகம் வெளியிட்ட இந்த புத்தகத்துல படிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக மாற விரும்பக்கூடிய பெண்ணாக பெண்ணாகவே தன்னை பிரகடனப்படுத்தக்கூடியவங்களுடைய வலியை வந்து இந்த புத்தகத்து மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பெண்ணாக பிறந்து ஆணாக மாற விரும்பக்கூடிய ஆண் தன்மைகளோடு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. இப்ப உங்களுக்காக ஒரு குழுக்கள் இருக்கு, நீங்க ஒரு குடும்ப அமைப்பாகவே நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி கோத்திஸ் அந்த மாதிரியான நிறைய பாஸ்வேர்டு நிறைய வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு குழுவாவே இயங்குறீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு பெண்ணாக பிறந்து ஆணாக மாற விரும்பக்கூடிய அந்த அடையாளங்களோட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடுகள் இருக்கா இந்த சமூகத்துல?
இல்ல, ஆக்சுவலா இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறப்பால் ஆண் அப்படின்ற விதத்துல இப்ப எங்க குடும்பத்துல வந்து நான் ஒரு ஆண் பிள்ளைன்னு எனக்கு கொஞ்சம் நல்லா செல்லம் கொடுத்து அதெல்லாம் வளர்த்தாங்க இல்லையா. ஆனா அந்த ஆண் சுதந்திரன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு இருக்குது. சோ அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு இதா நாங்க பயன்படுத்த முடியுது. அதை தாண்டி இந்த குரு செலா அந்த ட்ரான்ஜெண்டர் அந்த ஹிஜடா கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரியான சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு. ஆனா உண்மையிலே பெண்ணா பிறந்த ஆணா மாறும் நினைக்கிறவங்க இது நிலைமை வந்து இந்தியாவில ரொம்ப 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 எங்கெல்லாம் விட பல மடங்கு வழிகளும் கொடுமையானது. எப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஜென்ரலாவே இந்த பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிகள் இருக்கு இல்லையா. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களை வந்துட்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரைசிஸ் உள்ளவங்களுக்கு வந்து அதை அந்த மாதிரி தங்களுக்கு அப்படி ஒரு கிரைசிஸ் இருக்குன்னு அவங்க ரெகனைஸ் பண்ணி அதை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19-20 வயசு ஆகும் இல்லைங்களா. இப்போ போய் ஆண்களுக்கு வந்து ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த விதத்தில் எந்த ப்ராப்ளம் அந்த டீனேஜில் அவங்க வெளியே கூட விட்டுட்டு கூட வந்துட முடியும். ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புன்றது ஒன்று கிடையாது. ரெண்டாவது அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணன்றது அவங்க வந்து தன்னை இதுதான் சொல்லி வெளியே வரது முடியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது. அப்போ அந்த
நிறைய பாருங்க அவள் வந்து ஆணா உருவத்தில் இருப்பான் இல்லை பெண்ணாக இருப்பா
எங்களுக்கு பெக்கிங் ப்ராசஸ் அது தவறான அல்லது ஒரு மோசமானதா இருந்தா கூட அதை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த குறைந்தபட்ச வாய்ப்புன்னு அதுவாது இருக்கு. ஆனா இப்ப எஃப் டு எம்னு சொல்லி ஆகக்கூடிய அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுவும் கூட கிடையாது. அவங்க வந்து தன்னை பையன் சொல்லிட்டு முடி கட் பண்ணிட்டு ஃபேன் செட் போட்டு வந்தா கூட எப்படி சிரிப்பாங்க அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அரவணைக்கு எங்களுக்குன்னு ஹிஜடா கம்மிட்டு இருக்க மாதிரி கூட அவங்களுக்கு கிடையாது. சோ அது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் தான். பட் இப்ப அந்த மாதிரி இருக்க ஒரு சிலர் வந்து பெங்களூர்ல ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிருக்காங்க. சென்னையில கூட ஒருத்தங்க செல்வம் சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க.
பட் அவங்க ரொம்ப வந்து ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு இதெல்லாம் வந்து மனதளவில்
இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை இனிமேலாவது
நிச்சயமா திருநங்கைகளுக்கு மட்டுமில்ல இந்த மாதிரி ஆட்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்க முடியும் இல்லையா. நல்ல விஷயம். புத்தகங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமல்ல, அது ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தையே கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுக்கு ஏராளமான புத்தகங்களை நம்ம உதாரணமா காட்டிக்கிட்டே போலாம். அதுல முக்கியமா சுயசரிதை வரிசையில வந்திருக்கக்கூடிய கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய நான் வித்யா திருநங்கையினுடைய வலிமிகுந்த வேதனை மிகுந்த போராட்டத்தை விளக்கக்கூடிய இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தனக்கான ஒரு நிலையை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒருவரை நாம் இந்த அடுத்த இந்த நிகழ்ச்சியில கேட்க போறோம். அவங்க பெயர் மது. மது, நீங்க வந்து இந்த கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிற நான் வித்யா அந்த அவங்க திருநங்கை சந்தோஷமா இருந்ததா அல்லது போராட முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுத்ததா?
கண்டிப்பா, நிச்சயமா. நம்மளாலயும் வெளியே வந்தா ஒரு முயற்சி, ஒரு மனதைரியம், ஒரு நம்பிக்கை, இப்படி இருந்தா நம்மளாலயும் வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் தைரியத்தை எனக்கு நான் வித்யா புக் எனக்கு கொடுத்ததா.
வேற எப்படி ஃபீல் பண்ணீங்க?
வேற எப்படின்னா, எனக்கு வந்து நான் திருநங்கையா இருந்தாலும் வந்து எந்த ஒரு திருநங்கையோட பழக்கமும் எனக்கு கிடையாது. அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் லிவிங் ஸ்மைல் வித்யாவோட ஒரு இன்டர்வியூ வந்திருந்ததா, அது படிச்சோடனே நான் அந்த இன்டர்வியூல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நம்ம திருநங்கையா இருந்தாலும் வெளியே வந்தா ஒரு நல்லபடியா வாழலாம், அதுக்கு நான் ஒரு குட் எக்ஸாம்பிளா லிவிங் ஸ்மைல் வித்யா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகையில வந்து நான் வித்யான்னு ஒரு புக் வந்திருக்கேன், அது கிழக்கு பதிபகம் வந்து வெளியிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுதான். உடனே நான் போய் நான் வித்யா புக்கை வாங்கி படிச்சேன். வாங்கி படிச்ச பிறகுதான் எனக்கு வந்து இந்த திருநங்கை சமுதாயம் எப்படியாப்பட்ட சமுதாயம், அங்க எந்த அளவுக்கு எல்லாம் ஒரு பயங்கரம் நடக்குது, எந்த அளவுக்கு எல்லாம் வந்து போராடி வாழணும்ன்ற ஒரு மனதைரியம் எல்லாம் அங்க குடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து வித்யாவோட புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப குழப்பமா இருந்தேன். அதாவது நான் ஒரு திருநங்கை ஆச்சு, என்னோட எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுது, மற்றவங்களுக்கு கேலி கிண்டல் பண்ற மாதிரிதான் இருக்க போதா, நம்மளாலயும் நாலு பேர் பாக்குற மாதிரி கௌரவமா வாழ முடியுமான்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த வித்யா புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் விடாமுயற்சி, மனதைரியம் இது எல்லாமே இருந்தா கண்டிப்பா நான் திருநங்கையாவே வெளியே வந்து ஒரு வெளிச்சமயமான வாழ்க்கை வாழ முடியும்ன்றத வித்யா புக் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப சந்தோஷங்க மது, ரொம்ப உங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.
ஓகே மேடம், தேங்க்யூ.
லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய கடந்த கால வாழ்க்கை ரொம்ப வேதனையானது அப்படின்னாலும் வெளிச்சக்கீற்று தெரியாமல் இல்லை. இன்னைக்கு சமூகத்துல ஓரளவுக்கு அவங்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மன உணர்வு நிலை மாறி இருக்கிறத நம்ம பார்க்கதான் முடியுது. அவர்களையும் ஒரு சக உயிரியாக மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. பிரிண்ட் மீடியால அதை பத்தின எதிரொலிகள் நிறையவே வந்திருக்கு. வித்யா, நீங்க அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சினிமா தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவான அணுகுமுறை இப்ப வந்துட்டு இருக்கு. அரசாங்கங்களும் முயர்ந்து அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாக்காளர் அடையாள அட்டையிலிருந்து ரேஷன் கார்டுல இருந்து எல்லாமே உங்களுக்கான பிரதிநிதி சமத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற போராட்டங்கள் இன்னைக்கு முன்னெடுத்து செல்லப்படுது.
கண்டிப்பா
இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது நீங்க பார்த்த ஒரு கிட்டத்தில் ஒரு 10-15 வருஷம் நீங்க போராடிருக்கீங்க இந்த இதுல, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை, அது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு வரணும்?
கண்டிப்பா இந்த கடந்த ஒரு 10-15 வருஷங்கள்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா திருநங்கைகள் விஷயத்துல சோசியலா வந்து நிறைய மாற்றம் நல்ல மாற்றங்கள் இருந்திருக்கு. ஆனா அடிப்படையா நான் எதிர்பார்க்கறேன்னா மெயின் ஸ்ட்ரீம் மக்களோட மக்களா குடும்பத்தோட குடும்பமா சமூகத்தோட சமூகமா வாழணும் அப்படின்றது, அது வந்து இன்ன வரைக்கும் நிறைவேறல. அது வந்து இனிமேல் வாழ காலங்களும் நடக்கணும், அதற்கான விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்படணும்.
குடும்பம்
எங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்கல என்ன பிரச்சனை, அந்த குடும்பத்துக்கு வந்து சமூகம் முன்னாடி குடும்பம் வந்து அவங்க சில பிரச்சனை சந்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எப்படி இருக்கேனாக்கா என்னோட தங்கையோட மேரேஜ் நாளைக்கு அதை வந்து பாதிக்கும். அது போக வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனாக்கா என்ன பையன் இப்படி ஆன வந்தானே அவன் குடும்பம் என்ன இதுவா அப்படின்ற மாதிரியான பேச்சு, அந்த தவறான அந்த கேலி பேச்செல்லாம் அவங்களையும் பாதிக்குது இல்லையா. சோ அது சமூகம் முக்கியமா அவங்களை ஏத்துக்கணும், அப்பதான் குடும்பம் எங்களை ஏத்துக்க முடியும். குடும்பங்களை ஏத்துச்சுன்னா நாங்க நல்ல பாதுகாப்பான முறையில நல்ல விதமா வளரலாம், குடும்பத்தோட இருந்து படிக்கலாம், வேலைக்கு போலான்ற கட்டத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெக்கிங் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு இதுக்கு மேல நடக்காம இருக்கும். சோ இந்த மாற்றம் தான் இனிமேல் வர இது வரைக்கும் நல்ல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா இது வந்து குடும்பம் ஏத்துக்கிறதுக்கு சமூகம் ஏத்துக்கிறதுக்கு மாற்றத்துக்கு ஒரு
நோய் வந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு ஊனம் இருந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு மென்டல் டிசார்டர் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இயற்கையாகவே தோன்றக்கூடிய இந்த உணர்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இல்லையா.
அவங்க எங்களை பாதுகாப்பா ஏத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஊனமுற்றவங்களையோ இல்ல மென்டல் டிசார்டருக்கு அந்த மாதிரியான ஆட்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்கள பாதுகாக்கிறது அல்லது அவங்களை வளர்க்கறது, எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், மத்தபடி எங்களால நல்ல விதமா வேலை போக முடியும், எங்களால சம்பாதிச்சு எங்க பெற்றோர்களை காப்பாற்றவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். சோ அந்த ஒரு பக்குவம் வந்து குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் கண்டிப்பா வேணும், அந்த மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானது.
நிச்சயமா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். நேர்களே, கிழக்கு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அப்பதான் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக வழங்குவதற்கு எங்களுக்கு உத்வேகம் கிடைக்கும். நேர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் எங்களை மேலும் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்த உதவும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இமெயில் kpc@nhm.in. புத்தகங்கள் குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500045642. ரொம்ப அழகா பேசுனீங்க வித்யா, ரொம்ப அழகா உங்களுடைய வலிமிகுந்த உணர்வுகள் கூட ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க.
ரொம்ப நன்றி மணி, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதனால் வரைக்கும் மீடியால எங்களை வந்து தவறாவே காட்டியிருந்த நிலைமையில இப்ப அதை பாசிட்டிவா காட்டிட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆஹா எஃப்எம்க்கும், முக்கியமாக இந்த புத்தகம் நான் எழுததுக்கு காரணமாக அடிப்படை காரணமாக அமைந்த என்னுடைய தோழர் பாலபாரதி அவர்களுக்கும், இந்த புக்கை நான் எழுததுக்கு ஊக்கி வச்ச பார் ஆகும் அவர்களுக்கும், இந்த புத்தகம் வரது பதிப்பகம் கிழக்கு பதிப்பகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நிறைய மாற்றங்கள் கூடிய விரைவில் உங்க சமூகத்தில் இருக்க வழங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நேரில் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்திர.